meeting where we're going to answer questions on family life.
குடும்ப ஜீவிதத்தை குறித்தான கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியதான கூட்டம் தான் இது.
குடும்பத்தில் பணத்தை கையாளுவது கணவனா மனைவியா அல்லது இருவருமா?
See, the Bible says that the husband must be the head of the home.
கணவன் தான் குடும்பத்திற்கு தலையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது.
But sometimes he may not have the ability to keep accounts.
சில சமயத்திலே வரவு செலவு கணக்குகளை வைப்பதற்குரிய திறமை அவருக்கு இல்லாமல் இருக்கலாம்.
And if his wife has got more ability there,
மனைவிக்கு அந்த திறமை அதிகமாக இருக்குமே ஆனால்,
it's all right if she maintains the accounts, but he must still be the head.
மனைவி கணக்கு வரவு செலவு கணக்குகளை கையாளலாம், ஆனால் கணவன் தான் தொடர்ந்து தலையாக இருக்க வேண்டும்.
And it's good that they both discuss together in money matters.
பண சம்பந்தமான காரியங்களை இருவருமே கலந்து ஆலோசித்து செய்வது என்பது நல்லது.
A husband must get the advice of his wife.
கணவன் மனுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
And then decide.
அதற்கு பிறகு தீர்மானிக்க வேண்டும்.
So even though the final decision may be the husband's, the best is if both can agree on it.
கடைசி தீர்மானம் கணவன் தான் எடுக்க வேண்டும் என்றாலும் கூட, மேன்மையான காரியம் இருவரும் சேர்ந்து தீர்மானம் எடுப்பது நல்லது.
We can think of two elders in a church in the same way a father, husband and wife are like the elders in a home.
எப்படி ஒரு சபையிலே இரண்டு மூப்பர்கள் இருக்கிறார்களோ அதே போல கணவனும் மனைவியும் ஒரு குடும்பத்திற்கு மூப்பர்களைப் போல இருக்கிறார்கள்.
So they should try to explain each point of view so that they can put it together and come to a better conclusion.
ஆக ஒவ்வொருவரும் தங்களுடைய கண்ணோட்டத்திலே உள்ள குறிப்புகளை விளக்கி ஒட்டுமொத்தமாக வைத்து பார்த்து எது நல்லதோ சிறந்ததோ அதை செய்வது நல்லது.
The husband mustn't feel that I know everything and my wife knows nothing.
எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னுடைய மனைவிக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி கணவன் எண்ணக்கூடாது.
பிள்ளைகள் பெற்றோரை எதிர்த்து நிற்கிற காரியத்திலும், கண்ட்ரோல் இல்லாத ஒரு சூழ்நிலையில், வீட்டை விட்டு வெளியேற்றும்படியான ஒரு சூழ்நிலையில் சோதிக்கப்படுகின்றேன், நான் என்ன செய்வது? அப்படி வெளியே போ என்று சொல்லலாமா?
If you have started disciplining your child from the age of 1,
ஒரு வயதிலிருந்தே உங்களுடைய பிள்ளையை நீங்கள் கண்டித்து வளர்க்க ஆரம்பித்திருந்தால்,
first with words,
முதலாவது வார்த்தையினாலே கண்டிப்பது,
and then with punishment,
அதற்கு பிறகு தண்டனை கொடுப்பது,
and also show them love and kindness,
அதே நேரத்திலே அன்பையும் தயவையும் நீங்கள் காண்பிப்பது,
and pray with them,
அவர்களோடு கூட ஜெபிக்க வேண்டும்.
The Bible says that when they are old they will not go away from it.
அப்படி இருக்குமேயானால் அவர்கள் முதிர்வயதாயினாலும் அதை அவள் விட்டுவிட மாட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது.
So a lot of problems that parents face when children are 14, 15 years old is because they were not strict with them when they were 2 and 3 years old.
14, 15 வயதிலே பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அது 1, 2 வயதிலே அவர்களை கண்டிக்காமல் விட்டுவிட்டது தான் காரணம்.
So then the Bible says you got to reap what you sow.
வேதம் இப்பொழுது என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் எதை விதைத்தீர்களோ அதை அறுக்க வேண்டும்.
So if you allow them to do what they like when they are 2, 3, 4 years old,
2, 3, 4 வயதா இருக்கும் பொழுது அவர்கள் விரும்பினபடி நீங்கள் நடக்க அனுமதித்திருந்தால்,
then you have to reap the rebellion when they are 14, 15 years old.
14, 15 வயதா இருக்கும் பொழுது அந்த முரட்டாட்டத்தையும் நீங்கள் அறுத்தாக வேண்டும்.
But if you are strict with them when they are young,
ஆனால் சிறு பிராயத்திலேயே நீங்கள் அவர்களிடத்திலே கண்டிப்புள்ளவர்களாக இருந்திருப்பீர்களானால்,
say that you have to respect father and mother and obey father.
தாப்பனையும் தாயும் கணமண்ணி அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நீங்கள் சொல்லி வளர்த்திருப்பீர்களானால்,
it's easier to make them obey when they are 2 years old when they are 15 years old.
15 வயதா இருப்பதை காட்டிலும் 2 வயதா இருக்கும் பொழுதே அவர்களை கீழ்ப்படிய பண்ணுவது எளிதா இருக்கிறது.
It's like a tree. If you want it to grow in a certain direction, bend it when it's a plant.
ஒரு மரமானது செடியாக இருக்கும் பொழுதே அதை வளைத்து அதை வளர்த்தலாம், மரமானால் வளைத்தால் ஒடிந்து போகும்.
So once they are old, if they have rebelled because of your failure,
அவர்கள் நீங்கள் இந்த விஷயத்தில் தோற்று போனபடினாலே அவர்கள் பெரிதானவர்களாகி முரட்டாட்டம் பண்ணும்பொழுது,
you must go to God and confess your sin.
நீங்கள் தேவனிடத்தில் சென்று உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும்.
Take the blame, don't blame the children.
பிள்ளைகளை நீங்கள் குறை சொல்ல வேண்டாம், அந்த குற்றத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்.
Go to God and say, Lord, this is not my children's fault, it is 100% our fault that we did not discipline them.
ஆண்டவரே, இது குழந்தையினுடைய மகனுடைய தவறு அல்ல ஆண்டவரே, 100க்கு 100 நான் தான் தவறு, நாங்கள் கண்டித்து வளர்க்கவில்லை ஆண்டவரே.
If you put the blame on your children when the blame is yours, God will not help you.
உங்களுடைய அந்த பழி உங்கள் மேல் இருக்கும் பொழுது அந்த குற்றத்தை உங்கள் பிள்ளைகள் மேல் போடுவீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது.
So if they are suffering, if they do something wrong because of your fault, then you must be merciful to them when they have grown up.
உங்களுடைய தவறுனாலே பிள்ளைகள் இப்பொழுது கஷ்டப்படும் பொழுது அதற்காக நீங்கள் பரிதாபப்பட வேண்டும்.
So there's no use driving them out of the house.
வீட்டை விட்டு வெளியேற்றுவதிலே பயன் இல்லை.
Because you are driving them out of the house not for their fault but for your fault.
அவருடைய தவறுக்காக அல்ல உங்களுடைய தவறு நிமித்தமாய் அவர்களை வெளியேற்றுவதிலே என்ன நியாயம் இருக்கிறது?
So you must try to win their heart by friendship.
ஆகவே நீங்கள் சிநேகத்தின் மூலமாக அவருடைய இருதயத்தை எப்படியாவது கவர வேண்டும்.
And it can be very dangerous driving them out of the house because that will become much worse.
வீட்டை விட்டு வெளியேற்றுவது என்பது அது ஆபத்தான காரியமாய் முடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அது அதைவிட மோசமாகிவிடும்.
There may be some rare situations where say a boy is earning his own living and where you say okay go and live on your own.
ஒரு பையன் தானாக பணம் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேற்றலாம், நீ போய் நீயாக வாழ்ந்து கொள் என்று சொல்வதில் தவறில்லை.
You shouldn't do that to a girl.
ஆனால் கண்டிப்பாக ஒரு பெண் பிள்ளைக்கு அப்படி செய்யவே கூடாது.
You will destroy her.
அது அவளை அழித்துவிடும்.
But even if you have to do that for a rebellious grown up son,
முரட்டாட்டமான வளர்ந்த ஒரு மகனை வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டுமா இருந்தாலும்
I would say that you should pray with a godly older brother and find out if that is the only course of action left.
ஆகவே நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு வயது முதிர்ந்த தேவ முதிர்ச்சியடைந்த தேவ பிள்ளையோடு கூட சேர்ந்து ஜெபித்து வேறு வழியே இல்லையா இது மட்டும்தான் காரியமா என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
Always start with confessing your own sin.
எப்பொழுதுமே முதலாவதாக உங்களுடைய சொந்த பாவங்களை அறிக்கை செய்து ஆரம்பியுங்கள்.
காணிக்கை கொடுக்கும் விஷயத்தில் மனைவி தலையிடலாமா?
That depends on who is earning the income.
யார் பணத்தை சம்பாதிக்கிறார் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது.
If the wife is working and earning an income, then she has a right to at least have some opinion on how that, whether she should give some of that money to God.
மனைவியும் வீட்டு வேலைக்கு சென்று பணம் சம்பாதிக்கும் பொழுது அதில் எவ்வளவு பணத்தை காணிக்கை கொடுப்பது என்பதில் சொல்வதற்கும் அவளுக்கும் உரிமை இருக்கிறது.
But if the man is earning the income, then he has to decide how much of that money to give to God.
ஆனால் புருஷன் பணத்தை சம்பாதிக்கிறவராய் இருந்தால் எவ்வளவு பணத்தை தேவனுக்கு கொடுக்கலாம் என்பதை அவரே தீர்மானிக்க உரிமை உண்டு.
See, in many of these decisions, it's always good to consult your wife.
இப்படிப்பட்ட தீர்மானங்களிலே எப்பொழுதுமே மனைவியை கலந்தாலோசிப்பது நல்லது.
Take her opinion.
மனைவியுடைய கருத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள்.
Then take the final decision yourself.
அதற்கு பிறகு நீங்களாக கடைசி தீர்மானத்தை எடுங்கள்.
So don't take a decision without consulting her.
அவே மனைவின் இடத்தில் கலந்து ஆலோசிக்காமல் தீர்மானத்தை எடுக்க வேண்டாம்.
But the final decision is the head of the home.
ஆனால் கடைசி தீர்மானம் என்பது குடும்பத்தினுடைய தலைவனை
பொறுத்து. But if your wife is earning the money, give her the freedom to decide how much to give to God.
மனைவி சம்பாதிக்கிறவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் நீங்கள் எவ்வளவு தேவனுக்கு கொடுக்கலாம் என்பதை சுதந்திரத்தை அவர்களே தீர்மானிக்க முடியாய் இடம் கொடுங்கள்.
But if there is some expense in the home which you're not aware of, it's right for the wife to say, we won't be able to afford to give so much.
ஒரு சில செலவினங்கள் வருகிறது, அதை நம்மால் ஈடுகட்ட முடியாது என்று மனைவி உணர்ந்தால் அதை தாராளமாக சொல்வதற்கு உரிமை இருக்கிறது.
Because there is no commandment in the New Testament how much we have to give to God.
ஏனால் தேவனுக்கு எவ்வளவு பணத்தை கொடுக்க வேண்டும் என்பதிலே எந்த பிரமாணமும் புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்படவில்லை. ஆகவே மனைவி இவ்வளவு கொடுத்தால் போதும் என்று சொல்வதற்கும் இடம் தர வேண்டும்.
God wants you to take care of your family needs and not to struggle.
உங்களுடைய பொறுப்பு குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும், அதிலே போராடக்கூடாது.
தொடர்ந்து அடிக்கிற கணவனிடத்தில் நான் குடும்பம் பண்ணுவதா அல்லது தாய் தகப்பன் வீட்டிற்கு வந்து விடுவதா?
It's good to consult with an older godly brother before you take a final decision.
இந்த விஷயத்திலே கடைசி தீர்மானம் எடுப்பதற்கு முன்பதாக ஒரு நல்ல முதிர்ச்சியடைந்த தேவ மனிதனிடத்திலே அல்லது மூப்பரிடத்திலே கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது.
I don't believe a wife should ever divorce her husband.
ஒரு காலம் மனைவி தன்னுடைய கணவனை விவாகரத்து செய்யக்கூடாது என்று தான் நான்
நம்புகிறேன். But if he is physically hitting her again and again,
மீண்டும் மீண்டுமாய் அடித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கணவனாய் இருந்தால்,
then to save her life and injury, it may be good to leave the home and go and live with your parents or somewhere else.
காயத்திலிருந்தும் உயிருக்கு சேதம் வராமல் காப்பதற்காக கணவனை விட்டு பிரிந்து தகப்பன் தாயின் இடத்துல வாழ்வது நல்லதுதான்.
I wouldn't say you should do that just because he did it once in anger.
ஏதோ ஒரு முறை கோபத்தில் அடித்து விட்டார் என்பதனால் நான் பிரிந்து போகிறேன், அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்வது சரியல்ல.
But if it's a habit,
அதுவே அடிப்பதே அவருக்கு பழக்கமாகி விட்டால்,
then it's right to consider it because one day you may do something worse than that.
நீங்கள் அதை அப்படி அப்பா அம்மா வீட்டுக்கு போய் அங்கே வாழ்வது என்பதை எண்ணி பார்ப்பது நல்லது. ஏனென்றால் அடி வாங்கிக் கொண்டே இருந்தால் திடீரென ஏதாவது உங்களுக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டால் என்ன செய்வது?
அவிசுவாசியான கணவன் மனைவிக்கு துரோகம் செய்து வேறொரு பெண்ணுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடன் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, பிரிந்து வாழலாமா?
Again, I do not recommend divorce.
மீண்டுமாய் நான் விவாகரத்தை நான் பரிந்துரை செய்வதில்லை.
But if he is living with another lady, then he has broken the marriage vow.
வேறொரு பெண்ணோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் திருமணத்திலே செய்ததான உடன்படிக்கையை அவர் மீறிவிட்டார்.
You can live separately.
ஆகவே தனியாக நீங்கள் வாழலாம்.
Like in the previous case.
பல காரியங்களில் நான் பார்ப்பது போல.
The only reason why I say divorce is you should not divorce.
ஏன் விவாகரத்து செய்ய கூடாது என்று சொல்கிறேன் என்றால்,
Supposing your husband repents one day and comes back.
ஒரு நாளிலே உங்களுடைய கணவர் மனம் திரும்பி வந்தார் என்றால்,
And you've already got married to somebody else.
நீங்கள் ஏற்கனவே வேற ஒருவரோடு கூட திருமணம் செய்து கொண்டிருந்தால்,
You're going to have serious problems.
உங்களுக்கு சீரியஸான பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு.
Your children may want their own father.
பிள்ளைகளுக்கு தங்களுடைய சொந்த தகப்பன் வந்தால் நன்றாக இருக்குமே என்று உணரலாம்.
So I don't recommend divorce in any case.
ஆகவே எந்த விதத்திலாகிலும் விவாகரத்தை நான் பரிந்துரை செய்ய மாட்டேன்.
Separation, yes. But to live separately, yes.
ஆனால் தனித்தனியாக நீங்கள் வாழுங்கள்.
நான் என் பெண் பிள்ளை திருமணத்திற்கு டௌரி கொடுக்கலாமா? அப்படி டௌரி கொடுக்கும் திருமணத்தை நாம் சபையில் நடத்த முடியுமா?
I would never conduct a wedding where dowry is involved in the church.
வரதட்சணை சபையிலே பரிமாற்ற கொடுக்கப்படும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட திருமணத்தை ஒரு காலம் நான் சபையிலே நடத்த மாட்டேன்.
First of all, it's against the law of our country.
முதலாவதாக நம்முடைய நாட்டின் சட்டத்திற்கே எதிரானது.
And secondly, much more than that, it's against the law of God.
இரண்டாவதாக அதை காட்டிலும் அதிகமாக தேவனுடைய பிரமாணத்திற்கே அது எதிரானது.
So both ways it's wrong.
ஆகவே இரண்டுமே தவறுதான்.
Whenever I have conducted a marriage, I have always got a certificate from the bride and the bridegroom.
எப்பொழுதெல்லாம்
நான் no exchange of money.
எப்பொழுதெல்லாம் நான் ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறேனோ அதுக்கு முன்பதாக அவர்கள் ஒரு சான்றிலே கையெழுத்து போட வேண்டும். எங்கள் இருவருக்குள்ளாக பண பரிமாற்றம் இல்லை என்று அவர்கள் கையெழுத்து போட வேண்டும்.
There's nothing wrong in a father giving a gift to his daughter.
தன்னுடைய மகளுக்காக ஒரு வெகுமதியை தகப்பன் கொடுப்பதிலே தவறில்லை திருமணத்தின் போது.
If he's a rich father, he should share his property with all his children.
அவர் ஒரு பணக்கார தகப்பனாக இருந்தால் தன்னுடைய சொத்தை தன்னுடைய எல்லா பிள்ளைகளோடும் கூட அதை பகிர்ந்து கொள்வது நல்லது.
He may not be able to share it all at the time of the daughter's marriage.
ஆகவே மகளுடைய திருமணம் என்று வரும்பொழுது அந்த நேரத்தில் எல்லாருக்கும் அவர் பங்கு வைக்க முடியாது.
But he can give a little portion to his daughter.
ஆகவே தன்னுடைய சொத்திலே ஒரு பகுதியை கொஞ்சம் பகுதியை தன்னுடைய மகளுக்கு என்று திருமணத்தின் போது கொடுக்கலாம்.
I would say that should be done after the marriage and transferred in the daughter's name. Not in the name of her husband or her father-in-law.
இதை திருமணம் முடிந்தது பிறகுதான் பெண்ணுடைய தகப்பனார் செய்ய வேண்டும். அதையும் தன்னுடைய மகளுடைய பெயரிலே வங்கியிலே போட்டுவிடலாம். கணவனுடைய பெயரிலோ அல்லது மாமனாருடைய பெயரிலோ அந்த பணத்தை கொடுக்க கூடாது.
Now, if in a particular situation,
ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே,
if a person asks for dowry, if a young man asks for dowry, I would seriously question whether you should give your daughter to such a man.
ஒரு வாலிபன் டௌரியை கேட்பான் என்று சொன்னால் முதலாவதாக உங்களுடைய மகளை அப்படிப்பட்ட வாலிபனுக்கு திருமணத்தில் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொல்கிறேன்.
I would never give a daughter to a young man who's asking for money.
பணத்தை கேட்கக்கூடிய எந்த ஒரு பையனுக்கும் என்னுடைய பெண்ணாக இருந்தால் நான் கொடுக்க மாட்டேன்.
Because it proves that he loves money more than the girl.
ஏனென்றால் பெண்ணை காட்டிலும் பணத்தை தான் அதிகமாக நேசிக்கிறான் என்பதை அது நிரூபிக்கிறது.
I believe that God would honor that stand and give a better husband for your daughter.
அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது தேவன் அதை கணம் செய்கிறார். உங்களுடைய மகளுக்கு மேன்மையான ஒரு வரத்தை கொடுப்பார்.
But I want to say also this, that we should not cheat our daughters of their inheritance when we give an inheritance to the sons later on or any time.
அதே சமயத்திலே மகனுக்கு மட்டும் சொத்தை கொடுத்துவிட்டு மகளுக்கு கொடுக்காமல் விட்டுவிடக் கூடாது. அதிலேயும் ஏமாற்ற கூடாது.
All must have equal.
எல்லாருக்கும் சரிசமமாக சொத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டும்.
Boy and girl are equal in God's eyes, and whatever inheritance a father gives must be given equally to all his children.
தேவனுடைய பார்வையிலே மகனும் மகளும் சமமாக தான் இருக்கிறார்கள். ஆகவே மகனுக்கு என்ன கொடுக்கிறீர்களோ அதே சமமாக மகளுக்கும் சொத்தை பிரித்து கொடுக்க வேண்டும்.
He need not give it at the time of marriage.
அதை திருமணத்தின் நேரத்திலே கொடுக்க தேவையில்லை.
I mean, maybe 10 years later when he is dying or in his will or something.
அவர் தாப்பன் மறிக்கும் பொழுதோ அல்லது உயில் எழுதி அப்படி அவர் கொடுக்கலாம். திருமணத்தின் போது அதை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று தேவையில்லை.
அவிசுவாசியான கணவன் மனைவிக்கு துரோகம் செய்து வேறொரு பெண்ணுடன் வாழ்ந்து கொண்டு முதல் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்யாத சூழ்நிலையில் ஜீவன அம்சம் கோரலாமா?
Yes, you got every right to ask for money from a father who has produced those children.
பிள்ளைகளை உற்பத்தி செய்த அந்த தகப்பனிடத்திலிருந்து அந்த பிள்ளையுடைய செலவுக்காக பணத்தை ஜீவனாம்சத்தை கேட்பதற்கு எல்லா உரிமையும் உண்டு.
It depends on the faith of the wife.
மனைவியுடைய விசுவாசத்தை பொறுத்து அது இருக்கிறது.
It is right to do it, but in some case a wife may say no, I won't do it, I'll just trust God to speak to him.
அது செய்வது சரிதான், ஆனால் சில மனைவிமார்கள் இல்லை, நான் தேவனிடத்தில் ஆலோசித்து ஜெபித்து நான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் விசுவாசத்தின் மூலம் செய்யலாம்.
In many things in the Christian life there is something that you do which is right, and then there's a higher level of faith.
ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் பல காரியங்களிலே இப்படி பார்க்கிறோம். அடிப்படையாக சரியானது தவறில்லை என்ற ஒரு நிலை, அதை காட்டிலும் மேலாக ஒரு நிலை என்பது என்னுடைய விசுவாசம்.
சோ இட்ஸ் ரைட் டு கோ டு எ கோர்ட் அண்ட் ஆஸ்க் ஃபார் தெம் டு மேக் ஹிம் பே மணி ஃபார் தி சில்ட்ரன்.
பிள்ளைகளுக்கு செலவுக்காக ஜீவனாம்சம் கோரி வழக்கு மன்றத்திற்கு போவது முற்றிலுமாக சரியானது தான்.
Because he's not a believer. If he's going to live with another person, he's definitely an unbeliever.
வேறொரு பெண்ணோடு கூட வாழ்கிற ஒரு மனிதனாக இருந்தால் கண்டிப்பாக அவன் ஒரு விசுவாசி அல்ல, அவன் அவிசுவாசி தான்.
And it's like somebody who has cheated you.
உங்களை ஏமாற்றின ஒரு மனிதனை போல தான் அவர் இருக்கிறார்.
Because he's supposed to take care of the children.
அவர் பிள்ளைகளை பராமரிக்க வேண்டியிருக்கிறது, பொறுப்பெடுக்க வேண்டியிருக்கிறது.
But we will not go into a fight for it.
ஆனால் அதற்காக போய் சண்டை போடக்கூடாது.
We will ask for it.
நாம் அதை கேட்கலாம்.
Even in a court if necessary.
தேவையானால் வழக்கு மன்றத்தை அணுகலாம்.
He doesn't give it, we just trust the Lord to take care of our children.
அப்படியும் அவர் கொடுக்கவில்லை என்று சொன்னால் தேவனே பிள்ளைகளை நீர் பராமரிக்க வல்லவர் என்ற தேவனிலே நம்பிக்கையாருங்கள்.
பிள்ளைகள் கேட்கும் எல்லாவற்றையும் வாங்கி கொடுப்பது சரியா? கண்டிப்பிற்கும் இப்படி வாங்கி கொடுப்பதற்கும் ஏதும் சம்பந்தம் உண்டா?
See, the example in all this is God himself. Does God give us everything we ask for?
இதிலே மாதிரி தேவன் தான். நாம் கேட்கிற எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறாரா?
Most of the things we ask for he doesn't give us.
நம்மளே கேட்க நாம் கேட்கிற பல காரியங்களை தேவன் கொடுப்பதில்லை.
Because it's not good for us.
ஏனென்றால் அது நமக்கு நல்லதல்ல.
So a good father or mother will not give to the children everything they ask.
அவ நல்ல தகப்பனோ தாயோ தன்னுடைய பிள்ளை கேட்கிற எல்லாவற்றையும் வாங்கி தர மாட்டார்கள்.
You must decide yourself what is good for them.
அவங்களுக்கு எது நன்மையானது என்பதை நீங்களே தீர்மானிக்க வேண்டும்.
And being strict is good if you are as strict as God is.
கண்டிப்பா இருப்பது நல்லதுதான், ஆனால் நீங்கள் தேவனை போல கண்டிப்பா இருக்கிறீர்களா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும்.
But you are also kind to them because you get so many other things for them. You're not a miser.
நீங்கள் கஞ்சத்தனமாய் இல்லாதபடினாலே அவர்கள் கேட்கிற சில மற்ற காரியங்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். உங்களை அன்பை காண்பிக்கும்படியாக.
அநேக கணவர்கள் தாங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள், தாங்கள் எங்கே போகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை தங்கள் மனைவிகளிடம் பகிர்ந்து கொள்வதில்லை. ஆகவே இவைகள் மனைவிகளுக்கு இருட்டாகவே உள்ளது, சந்தேகத்துக்கு வழிவகுக்கின்றது. கணவன் தன் மனைவியிடம் எல்லாவற்றுக்கும் நேர்மையாக இருப்பது அவசியமா? அதே போல் மனைவியும் தன் கணவரிடம் நேர்மையாக இருப்பது அவசியமா?
There are many questions in this, not just one.
இதிலே பல கேள்விகள் அடங்கி இருக்கக்கூடிய பெரிய கேள்வியா இருக்கு.
And in each case the answer is not the same.
ஒவ்வொரு காரியத்திலையும் அதே பதிலை நாம் கொடுக்க முடியாது.
If your wife is a spendthrift who just lavishly spends money.
உங்களுடைய மனைவி ஊதாரியா இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம், இஷ்டம் போல செலவழிக்கிறவர்கள்.
Then it's probably best that she does not know how much you earn.
அப்படியானால் நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதை அவர்கள் அறியாமல் இருப்பது நல்லது.
Because then she will just waste the money.
அது தெரிந்தால் இவ்வளவு சம்பளம் வாங்குறீங்களே கொடுத்தா என்ன என்று சொல்லி செலவழியா இருப்பார்கள்.
Ideally the husband and wife should be completely transparent with each other without hiding anything from each other.
பூர்ணமான நிலை என்ன என்று சொன்னால் ஒருவருக்கொரு மறைக்காமல் எல்லாவற்றிலேயும் வெளியரங்கமாக இருப்பதுதான் சிறந்த காரியம்.
But there is no law like that in the Bible.
ஆனால் இப்படிப்பட்ட பிரமாணமானது வேதத்தில் இல்லை.
Because in some situations it may not be wise to tell the other person everything.
ஏனென்றால் சில சூழ்நிலைகளிலே எல்லாவற்றையும் சொல்வது ஞானமா இல்லாமல் இருக்கலாம்.
You know, just like if someone is a heart patient, an old person, you may not tell them of some car accident that their son had.
ஒரு வயதானவர் இருக்கிறார், அவருக்கு அவர் ஒரு இருதய நோயாளி, எங்கே ஒரு இடத்துல கார் ஆக்சிடென்ட் நடந்ததை போய் இவரிடத்துல சொன்னால் அவர் அந்த நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து மறித்து விடுவார்.
ஸோ ஐ மீன் தட் பர்சன் மே நாட் ஹவ் டைட் இன் தி கார் ஆக்சிடென்ட், ஜஸ்ட் இன்ஜுரி, பட்
கார் விபத்திலே அவருக்கு
a shock to this old person.
கார் விபத்திலே அவர் மறிக்காமல் அவருக்கு சில காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அதை சொல்வதன் மூலமாக இவருக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படலாம்.
It's better to tell him after he has recovered a little bit.
ஆகவே அந்த இதய நோயிலிருந்து அவர் சரியானதற்கு பிறகு சொல்வது நல்லது.
You're not transparent, but you're being considerate to the feelings of, to the health of that person.
இங்கே வெளியரங்கமா இருக்கிறேன் என்று சொல்வதை காட்டிலும் அந்த நபருடைய வியாதி நிமித்தமாய் அனுசரணையாய் கரிசனையாய் இருக்கிறேன், ஆகவே உடனே சொல்லாமல் மறைக்கிறேன்.
So there may be some situations where we cannot afford to be totally transparent because it can cause misunderstanding.
ஆகவே இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். இந்த காரியத்திலே முழுமையாக வெளியரங்கமாக இருந்தால் ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங், தவறாய் புரிந்து கொள்ளுதல் உண்டாகும். அது நிமித்தமாய் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது.
For example, if the elders are discussing something and the wife wants to know about it, what were you all discussing?
உதாரணமாக மூப்பர்கள் ஏதோ ஒரு சில காரியங்களை கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள், மனைவி வந்து என்ன பேசுறீங்க சொல்லுங்க என்று கேட்கிறாள்.
No, you may not want to tell everything to them.
எல்லாவற்றையும் நீங்கள் சொல்ல
வேண்டும். Things they don't need to know.
எல்லா காரியமும் அவர்கள் அறிந்து கொள்ள தேவையில்லை. ஆகவே எல்லாவற்றையும் நீங்கள் சொல்ல தேவையில்லை.
There you need to, you don't have to be transparent.
அந்த இடத்துல நீங்கள் வெளிரங்கமாக இருக்க வேண்டும்.
But
என்று தேவையில்லை.
In your personal matters, you know, if you're coming late from work and all, you should avoid your wife being suspicious by tell her what happened, where you had gone.
ஆனால் அதே சமயத்தில் உங்களை தனிப்பட்ட காரியங்களிலே, உதாரணமாக காலம் தாழ்ந்து வீட்டுக்கு வருகிறீர்கள், உங்கள் மனைவிக்கு சந்தேகம் ஏற்படாதவாறு ஏன் லேட்டாக வந்தீர்கள், எதனால லேட்டானது என்று காரணத்தை முழுமையாக சொல்லுங்கள்.
You shouldn't say that's none of your business.
இதே நீ கேக்குற இது உனக்கு தேவையில்லாத காரியம் என்று சொல்லவே கூடாது.
No, that is her business.
அது அவளுடைய வேலைதான்.
Because she married you.
ஏனென்றால் அவள் உங்களை திருமணம் செய்திருக்கிறார்கள்.
So we have to be open with one another.
ஆகவே இந்த விஷயத்திலே ஒருவருக்கொருவர் திறந்த மனதோடு கூட இருப்பது நல்லது.
என் ஆவிக்குரிய நிலைமையை நன்றாக அறிந்த மனைவியுடன் சேர்ந்து ஜெபம் செய்வது கடினமாகவும் செயற்கையாகவும் உள்ளது. நான் என்ன செய்வது?
Family prayer?
குடும்ப ஜெபமா?
Family prayer.
Yeah. See, there is no law in the Bible saying you must have family prayer every day.
ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும் என்கிற பிரமாண வேதத்தில் இருக்கிறதா? இல்லை.
The Bible, Jesus said we must pray always.
எல்லா நேரங்களிலும் ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறார்.
And Jesus has given us an example of praying with his disciples.
இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட ஜெபிக்கும்படியா ஜெபித்து நமக்கு ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார்.
He called Peter, James and John.
பேதுரு யோவான் யாக்கோபை ஜெபிக்கும்படியா அழைக்கிறார்.
You read in Acts 3 that Peter and John went up to the temple at the time of prayer.
ஜெப நேரத்தில் நேரம் வந்த பொழுது பேதுரும் யோவானும் அந்த ஜெபாலயத்திற்கு செல்கிறதை பார்க்கிறோம்.
And Jesus said where two or three are gathered together there I am in the midst.
எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் கூடியிருக்கிறார்கள் நாமத்தினாலே அவர் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார்.
Two agree together they can ask their father for anything and I will grant it.
இருவர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் என்னுடைய பரமபிதா உங்களுக்கு தருவார் என்று சொல்கிறார்.
So it's good for families to pray together.
ஆகவே குடும்பம் ஒன்றாக சேர்ந்து ஜெபிப்பது நல்லதுதான்.
And it's good for our children to learn from childhood about the fact that we depend on a God in heaven.
நாம் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனையே சார்ந்து வாழுகிறோம் என்பதை நம்முடைய சிறு பிள்ளைகள் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக கற்றுக்கொள்வது நல்லது.
However much you may preach to your children about prayer, they don't actually see you doing it.
செய்தாலும் நீங்கள் ஜெபிக்கிறதை பார்க்கும் வரை அவர்கள் அதை நம்ப போவதில்லை.
But at the same time,
அதே சமயத்தில்
you shouldn't make it such a law that if you got something else to do you or if the children are late for school or something you drag them and make them sit unhappily for prayer.
பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு போவதற்கு நேரமாகிவிட்டது, புறப்படுவதற்கு நேரம் இல்லை, அந்த நேரத்தில் கட்டாயமாக அவர்களை பிடித்து இழுத்து வைத்து கண்டிப்பா இந்த ஜெபத்திலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்வது சரியல்ல.
In our home we almost never had family prayer in the morning because it was a big rush for going to school and things like that.
எங்களுடைய குடும்பத்திலே அதிக காலை நேரத்திலே குடும்ப ஜெபமே இல்லை. ஏன் என்று சொன்னால் காலையிலே எல்லாரும் பள்ளிக்கு செல்வதற்கும் மற்ற வேலைக்கு புறப்படுவதற்கும் நேரம் சரியாக இருக்கும்.
Sometimes they may get up late or we went late to bed the previous day.
அதற்கு முந்தின இரவு காலம் தாழ்ந்து படுக்கைக்கு சென்றபடினாலே காலம் தாழ்ந்து காலையில் எழுந்திருக்கிறார்கள்.
So we would just have a very brief prayer just before they went to school, maybe a couple of minutes.
ஆகவே அவர்கள் பள்ளிக்கு போவதற்கு முன்பதாக ஒரு சில நிமிடங்கள் மட்டும் ஜெபித்து அவர்களை அனுப்புகிறோம்.
That's all we did.
அவ்வளவுதான் நாங்கள் செய்தோம்.
Then in the evening when we sat together for a meal, that was the time we usually read some scripture and pray together.
மாலை இரவு நேரத்திலே சாப்பிடுவதற்கு முன்பதாக எல்லாரும் ஒன்றாக கூடும் பொழுது வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து ஜெபிப்போம்.
Then everybody is relaxed. In the morning everybody is in a rush.
காலையிலே எல்லாரும் வேலைக்கு போக வேண்டும் பள்ளிக்கு போக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் இருக்கிறபடினாலே நேரம் இல்லை. ஆனால் மாலையிலே அவர்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கிறபடினாலே அப்பொழுது நாங்கள் குடும்ப ஜெபம் செய்கிறோம்.
And we should not make family prayers so long that the children get bored.
போர் அடிக்கிற அளவுக்கு குடும்ப ஜெபத்தை நீட்டித்து வைப்பது சரியல்ல.
Parents must seek to make it interesting.
பெற்றோர்கள் குடும்ப ஜெபத்தை சுவாரஸ்யமாக வைக்க வேண்டும்.
You know there are so many children's story books, the Christian story books which you can tell them a little story or something like that along with the Bible reading.
வேத பகுதியை வாசிப்பதோடு கூட எத்தனை கிறிஸ்தவ கதை புத்தகங்கள் இருக்கிறது, அதிலிருந்து ஒரு கதையை சொல்லி அவளுக்கு விருப்பத்தை கூட்டலாம்.
We used to have a number of small stories for children that they would read.
சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் படம் சொல்லி படத்தை பார்த்து கதை சொல்லுங்கிறது போல வேத கதை புத்தகங்கள் இருக்கிறது அதிலிருந்து நாங்கள் அவர்களை வாசிக்க சொல்லுவோம் வாசிப்போம்
So if you don't make it a law it's a very good habit.
ஆகவே இது ஒரு பிரமாணமாய் வைக்காத இருக்கிற வரைக்கும் அது நல்ல ஒரு பழக்கம்.
If one or two days you miss it don't get condemned about it.
ஒரு இரு நாளிலே குடும்ப ஜெபம் தவற போய் விட்டது என்று சொன்னால் அதை குறித்து குற்றம் உணர்வடைய தேவையில்லை.
And don't make it boring.
ஆக போர் அடிக்காதவாறு குடும்ப ஜெபத்தை செய்யுங்கள்.
இன்டர்நெட் மூலமாக இன்றுள்ள தம்பதியினர் எதிர்ப்பாளரோடு சாட் செய்வதை பொழுதுபோக்கும் நட்பும் என்கிறார்கள். இப்படி செய்வது சரியா?
Oh, intimate chatting through the internet and things like that, okay.
With other ladies and men.
It's very unwise to spend time for any married man to spend time chatting with other ladies.
திருமணமான எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய மனைவி அல்லாத வேறொரு பெண்ணோடு கூட சாட்டிங் பண்ணுவது அது ஞானமற்ற ஒரு காரியம்.
In the internet, zero, must be nothing.
இணையதளத்திலே அது பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும், அதில் ஒன்றும் செய்யக்கூடாது.
Even in your place of work, only the minimum required for your work.
வேலை ஸ்தலத்திலே கூட அப்படி செய்ய வேண்டுமானால் எவ்வளவு குறைவாக நீங்கள் செய்ய வேண்டுமோ அவ்வளவுதான் செய்ய வேண்டும் வேலை நிமித்தமாய்.
A married man should not have a friend who is a woman.
எந்த ஒரு திருமணமான மனிதனுக்கும் ஒரு பெண் சிநேகிதியா இருக்கக்கூடாது.
And a married woman should not have any man other than her husband as her friend.
அதே போல திருமணமான எந்த ஒரு பெண்ணுக்கும் கணவனை தவிர வேறு ஒரு நபர் நண்பராக இருக்கவே கூடாது.
Any conversation like that on a phone or anything must be minimum for the business required.
உங்கள் வேலையின் தேவை நிமித்தமாக சுருக்கமாக தொலைபேசியிலோ அல்லது மெயிலியோ நீங்கள் தகவல்களை பரிமாறிக் கொள்ளலாம், இல்லாமல் வேறு காரியங்களை பேசக்கூடாது.
If some girl is calling you up, pass on the telephone to your husband, to your wife.
ஏதாவது ஒரு பெண் தொலைபேசியிலே உங்களை கூப்பிட்டால் போனை உங்களுடைய மனைவியிடத்திலே கொடுத்து விடுங்கள்.
And if you do that, gradually people will realize that you're not interested in talking to any other.
இப்படி நீங்கள் செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் எதை உணர ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொன்னால் நீங்கள் பெண் பலரோடு கூட பேசுவதில் உங்களுக்கு விருப்பம் இல்லை என்பதை அறிந்து கொள்வார்கள்.
And elders in churches have to be very careful especially.
குறிப்பாக சபையில் உள்ள மூப்பர்கள் இந்த விஷயத்திலே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
There are a lot of unstable young women who will come up to you and say, "Oh brother, I really like your message. I want to get some advice from you."
திருமற்ற பெண்கள் உங்களிடத்திலே வந்து ஐயோ நீங்கள் சொன்ன செய்தி எவ்வளவு எனக்கு உள்ளத்தை தொட்டு விட்டது பிரதர் என்றெல்லாம் வந்து உங்களிடத்திலே வந்து புகழ்வார்கள்.
And they can say, "I want to ask a question to you. My husband is not so spiritual."
அதற்கு அடுத்தது உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன், என்னுடைய கணவர் அவ்வளவு ஆவிக்குரியவர் அல்ல, ஆகவே உங்களிடத்திலே கேட்கிறேன் வருவார்கள்.
If I can answer the question in half a minute, I'll answer it.
அரை நிமிஷத்திலே அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியதாக இருந்தால் நான் பதில் சொல்வேன்.
But if I find she's coming back to me again,
ஆனால் மீண்டும் ஆய் திரும்ப என்னிடத்திலே கேள்வி கேட்க வந்தால்,
What I normally say is, go and ask your husband.
அவருக்கு பதில் தெரியவில்லை என்று சொன்னால் அவரை இடத்துல வந்து கேட்க சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன் என்று சொல்லிவிடுவேன்.
That way you can save yourself from dangerous situations.
இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதன் மூலமாக அபாயகரமான சூழ்நிலையிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும்.
A Christian must have a very clear testimony about his relationship with women.
எதிர்ப்பாளரோடு அல்லது ஒரு ஸ்திரீகளோடு கூட இருக்கக்கூடிய உறவிலே ஒரு புருஷனுக்கு மிகவும் தூய்மையான ஒரு சாட்சி அவசியம்.
Not only for your own sake but other younger people are seeing you.
உங்கள் நிமித்தமாய் மட்டுமல்ல உங்களை எத்தனையோ இளையவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
நான் ஊழியத்தில் ஈடுபடும் பொழுது என் மனைவி என்னை டிஸ்கரேஜ் பண்ணி என்னை தடை செய்கிறாள், இதன் விளைவு என்னவாக இருக்கும்?
It could be because your wife is not converted or not spiritually minded.
ஒருவேளை உங்களுடைய மனைவி இரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம் அல்லது ஆவிக்குரிய சிந்தை இல்லாதவர்களாக இருக்கலாம்.
And women can be very possessive of their husbands. I want you to be only way with me. Don't go anywhere else and do anything else.
கணவனாக இருக்கிற நீங்கள் எனக்கு மட்டும்தான் கணவன், வேறு நீங்கள் எங்கும் போகக்கூடாது, வேறு யார் இடத்துலையும் நீங்கள் போய் நேரம் செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தனக்கே சொந்தம் என்று உரிமை பாராட்டி கொண்டிருக்கலாம்.
We have to strike a balance here.
இங்கே நாம் ஒரு சமநிலையை கொண்டிருப்பது நல்லது.
We have to help our wives in different things at the home.
குடும்பத்திலே முதலாவது மனைவிக்கு பல காரியங்களில் உதவி செய்ய பழகுங்கள்.
We may have to go to the market and buy a few things for her.
நீங்கள் கடைக்கு போய் மனைவிக்காக சில காரியங்களை வாங்கி கொடுங்கள்.
And if there are a lot of small children at home, she may be having a very tiring day.
வீட்ல சிறு பிள்ளைகள் இருந்தால் மனைவி வேலை செய்து சோர்ந்து போயிருப்பார்கள், அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கள்.
So you have to decide how much time you can have for church work and ministry.
ஆகவே சபைக்காகவும் ஊழியத்திற்காகவும் எவ்வளவு நேரத்தை நான் செலவு செய்யலாம் என்பதை நீங்களே இந்த காரியங்கள் எல்லாம் கருத்தில் கொண்டு தீர்மானிக்க வேண்டும்.
That depends on a number of factors.
இது பல காரணங்களை பொறுத்து இருக்கிறது.
It depends on how many children you have.
உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள்?
How old they are. If they are very small, then there's more work at home.
அவர்களுக்கு அவர்கள் எவ்வளவு வயசு அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறது? சிறு பிள்ளைகள் என்று சொன்னால் வீட்டில் அதிக வேலை.
Do they need help in their school homework?
அவர்கள் வீட்டு பாடத்துக்கெல்லாம் உங்களிடத்திலிருந்து உதவி எதிர்பார்க்கிறார்களா?
Are any of them sick?
அதில் யாராவது வியாதிப்பட்டிருக்கிறார்களா?
And also it depends on how capable your wife is.
அதே சமயத்தில் உங்களுடைய மனைவிக்கு எவ்வளவு திறமை இருக்கிறது என்பதை பொறுத்தும் இருக்கிறது.
Some wives are very capable.
சில மனைவிமார்கள் மிகவும் திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள்.
They can even handle 10 children.
10 பிள்ளைகள் இருந்தால் கூட சமாளித்து விடுவார்கள்.
Some wives even 1 or 2 is too much for them.
சில மனைவிமார்களுக்கு 1 or 2 பிள்ளை இருந்தாலே அவர்களால் சமாளிக்க முடியவில்லை.
So depending on all these factors only you must decide how much time you spend for your ministry or church work.
ஆகவே இந்த அனைத்து காரியங்களையும் நீங்கள் கருத்தில் கொண்டுதான் சபைக்கும் ஊழியத்துக்கும் எவ்வளவு நேரத்தை நான் செலவு செய்யலாம் என்பதை தீர்மானிக்க வேண்டும்.
Because your ministry will be destroyed if your home life is destroyed.
உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அழிக்கப்படுமானால் உங்களுடைய ஊழியமும் அழிக்கப்பட்டுவிடும்.
So remember that.
இதை ஞாபகத்தில் வைத்துக்
கொள்ளுங்க. No use doing ministry when you come back home if you're going to have a fight there.
நீங்கள் வீட்டுக்கு வந்து சண்டை போடுவதனால் ஊழியம் செய்தல் என்ன பிரயோஜனம்?
It's much better to have more peace at home even if some ministry doesn't get done.
சில ஊழியம் செய்யப்படவில்லை என்றாலும் கூட குடும்பத்திலே உள்ள சமாதானம் தான் முக்கியம்.
And pray that you will have more freedom.
அதிக சுயாதீனம் இதிலே கிடைக்குமே கிடைக்க வேண்டுமே ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபியுங்கள்.
But at the same time,
அதே சமயத்திலே
you shouldn't become a slave of your wife.
உங்கள் மனைவிக்கு அடிமையாய் நீங்கள் மாறிவிடக் கூடாது.
When she swings you around her finger.
அவர்களே உங்களை ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் மாறிவிடக் கூடாது.
நான் என் மனைவியை நன்றாக கவனிக்கிறேன். வேலைக்கு போகாத என்னுடைய மனைவிக்கு வீட்டு வேலைகளில் பெரிதும் உதவியாக இருக்கிறேன். இதனால் ஊழியம் செய்ய நேரம் குறைவாகத்தான் இருக்கின்றது. நான் இப்படி செய்வது சரியா?
Yeah, this is related to the previous question.
முன்னால் கேட்ட கேள்வியும் இதுவும் ஒன்றுதான் நினைக்கிறேன்.
And I more or less answered it in the previous question.
நான் கிட்டத்தட்ட முந்தின கேள்விக்கே அதில் பதிலை கொடுத்து விட்டேன்.
See, we must remember that this is the order I have practiced in my life and taught all people in our churches.
என்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஒழுங்கை தான் நான் பின்பற்றிருக்கிறேன். என்னுடைய சபையில் உள்ள அனைவருக்கும் நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன்.
The Lord must be first in our life.
நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு தான் முதலிடம்.
Second, my home.
இரண்டாவது என்னுடைய குடும்பம்.
And third, the church.
மூன்றாவது சபை.
Now some people don't look at it like that.
சிலர் இப்படி பார்ப்பதில்லை.
They say the Lord and the church are the same.
ஆண்டவரும் சபையும் ஒன்றுதான் என்று சிலர் எண்ணுகிறார்கள்.
And then the home.
அதற்கு பிறகு குடும்பம் என்று சொல்கிறார்கள்.
But if you look at such homes, you'll find there's not much peace in that home.
அப்படிப்பட்ட குடும்பங்களை நீங்கள் பாருங்கள், அதில் அவ்வளவு சமாதானம் இருக்காது.
And there's not much fellowship between husband and wife.
அங்கே கணவனுக்கும் மனைவிக்கும் அவ்வளவு ஐக்கியமும் இருக்காது.
That's not a good thing.
அது நல்ல காரியம் அல்ல.
So put the Lord first in your life.
உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது தேவனை வைத்துக் கொள்ளுங்கள்.
Don't put your wife and children above the Lord.
தேவனுக்கு மேலாக உங்களுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் வைக்க வேண்டாம்.
Then you're not a disciple.
அப்படியானால் நீங்கள் சீஷன் அல்ல.
But having put God first in your life,
தேவனை முதலாவதாக வைத்த பிறகு
your wife and children are second.
உங்களுடைய மனைவியையும் பிள்ளைகளும் தான் இரண்டாவது.
It's very important, otherwise you shouldn't have got married.
இல்லாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்திருக்க கூடாது.
Then you come to church and ministry.
அதற்கு பிறகுதான் சபையும் ஊழியமும்.
I followed that all my life.
இதை நான் வாழ்க்கை முழுவதுமாய் பின்பற்றி இருக்கிறேன்.
Otherwise my ministry would have been destroyed long ago.
இல்லாவிட்டால் இல்லாத பட்சத்திலே என்னுடைய ஊழியமானது எப்பொழுதோ அது காலியாயிருக்கும்.
You know, sometimes your wife could have been a great help in your ministry if you had put home second.
நீங்கள் குடும்பத்தை இரண்டாவது நிலையிலே வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் சில சமயத்தில் உங்கள் மனைவியே உங்களை ஊழியத்திற்கு ஒத்துழைக்க கூடும்.
Especially with sisters.
குறிப்பாக சகோதரிகளின் காரியத்திலே.
So keep that order in your life and then it'll be all right.
ஆகவே இந்த ஒழுங்கை நீங்கள் வாழ்க்கையில கடைபிடித்தால் காரியங்கள் சமையாக இருக்கும்.
என் மனைவியின் தவறை நான் சுட்டி காண்பிக்கும் பொழுதெல்லாம் சண்டையாய் மாறிவிடுகிறது. சண்டையை விரும்பாத நான் அவளிடம் தவறுகளை சொல்லுவதை விட்டுவிட்டேன். ஆனால் என் மனைவியினுடைய மதியினம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே உள்ளது.
Okay, supposing your wife writes a question like this.
ஒருவேளை உங்களை மனைவி இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
Whenever I tell my husband about his mistakes,
எப்பொழுதும் என்னுடைய கணவனுக்கு அவருடைய தவறை உணர்த்துகிறேனோ,
it turns into a fight.
அவர் சண்டை போடுகிறார்.
So because I don't want to fight, I stop telling him about his mistakes.
நான் சண்டை போட விரும்பாதபடினாலே என்னுடைய கணவனுடைய தவறை சுட்டி காண்பிக்காமல் இருந்து விடுகிறேன்.
But the foolishness of my husband keeps on increasing.
என் கணவனுடைய மதியினமானது அதிகரித்து கொண்டே போகிறது.
How shall I act in such situations?
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் எப்படி நடந்து கொள்வது?
So we must remember this can work both ways.
ஆகவே இந்த காரியம் இரண்டு பேருக்குமே பொருந்தும் என்று நீங்கள் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
Our only wives foolish, aren't husbands also foolish?
மனைவி மட்டும்தான் புத்தியினர்களா இருக்கிறார்களா, கணவன்மார்கள் புத்தியினர்களா இல்லையா?
You know, as human beings, we all have a tendency to correct and criticize more than to appreciate.
மனுஷலா இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே மெச்சிக்கொள்வதை காட்டிலும் திருத்துவதற்கும் குறைகளை சுட்டி காண்பிப்பதற்கும் தான் அதிக இச்சை நம்மிடத்தில் இருக்கிறது.
You ask yourself, when was the last time you said something good to appreciate your wife?
உங்கள் மனைவியை மெச்சிக்கொள்வதற்கு கடைசியாக பேசின காரியம் எப்பொழுது என்று நீங்களே எண்ணி பாருங்கள்.
You have to scratch your head and say, yeah, I think about 2 years ago I said something.
தலையை சொரிந்து கொண்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது போல எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்று சொல்லலாம்.
When was the last time you have said something to appreciate your children?
உங்கள் பிள்ளைகளை மெச்சிக்கொள்வதற்கு சொன்ன காரியங்கள் கடைசியாக எப்பொழுது சொன்னீர்கள்?
We must learn to appreciate one another.
ஒருவரையொருவர் மெச்சிக்கொள்ள பாராட்ட பழக வேண்டும்.
If your wife cooks a good meal,
நல்ல சமையலை உங்கள் மனைவி செய்தால்,
or has worked very hard one day to look after your children,
பிள்ளைகளை கவனிப்பதற்காக கடினப்பட்டு ஒரு நாளிலே வேலை செய்திருந்தால்,
did something to make the home look nice,
அல்லது வீட்டை நன்றாக சுத்தம் செய்து அழகாக காட்சியளிக்க முடியாய் செய்திருந்தால்,
or husband has come back after a very hard day's work to earn money for you,
அல்லது உங்களுக்காக பணத்தை சம்பாதிப்பதற்காக கடினமாய் வேலை செய்து வீட்டுக்கு திரும்புகிற கணவர்,
can't you say a good word?
அவர்களை பார்த்து நல்ல ஒரு வார்த்தை சொல்ல முடியாதா?
Can't you say that you're thankful that he's working so hard to take care of the wife and children?
மனைவி பிள்ளைகளையும் பார்க்கும்படியாக இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீர்களே என்று சொல்லி அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி பாராட்ட முடியாதா?
In our Indian culture, we don't appreciate one another enough.
நம்முடைய இந்திய கலாச்சாரம் எப்படி இருக்குது என்று சொன்னால் ஒருவரையொருவர் நாம் பாராட்டுவதே இல்லை.
That's part of the heathen culture we have.
இது புறஜாதியாருடைய கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது.
We must develop the habit of appreciating one another.
ஒருவரையொருவர் மெச்சிக்கொள்ளுகிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.
Appreciate your children.
பிள்ளைகளை பாராட்டுங்கள்.
Whenever they do something good.
எப்பொழுதெல்லாம் உங்கள் பிள்ளைகள் ஒன்று நல்லதை செய்கிறார்களோ,
did well in school or help somebody, appreciate it.
பள்ளியிலே ஏதோ காரியத்தை நன்றாக செய்து விட்டார்கள், யாருக்காவது உதவி செய்தார்கள், மெச்சிக்கொள்ளுங்கள்.
And then you'll find that you get an opportunity to correct also.
அதே அப்படி செய்யும் பொழுது நீங்கள் திருத்துவதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்.
And also when we correct there are many ways in which we can correct.
நாம் ஒன்றை ஒருவரை திருத்தும் பொழுதும் பல விதங்களிலே நாம் திருத்தலாம்.
You can correct in anger like an enemy,
ஒரு சத்துருவை போல இருந்து கொண்டு கோபத்தினாலே நீங்கள் குற்றங்களை திருத்தலாம்.
Or you can put your arm around your husband and wife and say,
அல்லது உங்களுடைய மனைவி கணவன் தோளில் கையை போட்டு அன்பாக நீங்கள் சொல்ல முடியும்.
Do you ever put your arm around your husband and wife and tell them anything?
எப்பொழுதாவது உங்களுடைய மனைவி மீதோ அல்லது கணவன் மீதோ கையை தோளிலே போட்டு ஏதாவது சொல்லி இருக்கிறீர்களா?
Maybe first year of marriage you did it, after that I don't know whether you do it.
திருமணமான முதல் ஆண்டிலே ஒரு சில முறைகள் செய்திருக்கிறீர்கள், அதற்கு பிறகு செய்ததே இல்லை.
There's nothing wrong in expressing your affection to your wife or your husband.
கணவனிடத்திலும் மனைவியிடத்திலும் உங்களுடைய பாசத்தை நேசத்தை வெளிப்படுத்துவதிலே தவறு ஏதும் இல்லை.
See that touch makes a difference.
தொடுதல் என்பது எவ்வளவு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது.
Even with our children.
நம்முடைய பிள்ளைகளிடத்திலே கூட.
When we pray with them, put your arm around them and pray with them.
ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய தோளின் மேல் கையை போட்டு ஜெபியுங்கள்.
It makes a lot of difference.
அது எவ்வளவு ஒரு வித்தியாசத்தை கொடுக்கிறது.
You know, otherwise we just speak like an outsider.
இல்லாவிட்டால் பேச்சு மட்டும் பேசிக்கொண்டே இருந்தால் வெளியே உள்ள ஆளை போல தான் பேசிக்கொண்டிருப்போம்.
When you put your arm around your husband or wife or children, they know that you're one with them.
கணவன் மீதோ மனைவின் மீதோ பிள்ளைகள் மீதோ தோளிலே கை போட்டு பேசும்பொழுது அவளோடு கூட நீங்கள் ஒன்றாகி விட்டீர்கள் என்கிற உணர்வை பெறுகிறார்கள்.
My older children are 37, 40 years old. I still put my arm around them and pray with them.
என்னுடைய மூத்த பிள்ளைகளுக்கு 37 வயது 40 வயது ஆகிறது. நான் என்னுடைய கரத்தை அவர்களை தோளிலே போட்டு பேசுகிறேன்.
So if they see a loving relationship like that, then there's correction is more easily accepted.
இது போன்ற ஒரு அன்பான ஒரு உறவை உங்கள் பிள்ளைகள் பார்க்கும் பொழுது நீங்கள் சொல்லுகிற குற்றத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்.
One more advice, don't correct when they are in a bad mood.
அவர்கள் நல்ல மூட்ல இல்லாதபடி ஒரு மோசமான மூட்ல இருக்கும் பொழுது அவர்களை அந்த நேரத்திலே நீங்கள் போய் திருத்த வேண்டாம்.
See, thing is, when they are in a good mood, we say, oh, if I say a correction, it'll spoil this mood.
அவர்கள் நல்ல மனநிலை இருக்கும் பொழுது இந்த குற்றத்தை உணர்த்த ஆரம்பித்தால் அது அவருடைய மனநிலையை பாதித்துவிடும் என்றும் நீங்கள் செய்யாமல் இருக்கலாம்.
And also we need to see how serious the thing is.
அதே சமயத்தில் இந்த குற்றமானது எவ்வளவு சீரியஸான காரியம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும்.
Is it spoiling your testimony as a family or is it just irritating you?
இது உங்களை தான் எரிச்சல் ஊட்டுகிறதா அல்லது உங்கள் குடும்பத்தினுடைய சாட்சியையே அது கெடுக்கிறதா?
Okay.
சரி.
எந்த சூழ்நிலையில் மனைவி தன் வேலையை ராஜினாமா செய்யலாம்?
When her children are being neglected, then that means the job is taking too much of her time.
பிள்ளைகள் பராமரிக்க படுவதற்கு நேரமே இல்லை என்று சொல்லுகிற நேரத்திலே உங்கள் வேலைக்கு அதிக நேரம் செலவு செய்கிறீர்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே வேலையை ராஜினாமா செய்யலாம்.
If a woman is working because they have to earn that much money to live, that's okay.
ஜீவனத்துக்காக எப்படியாவது இந்த பணம் சம்பாதித்தால் தான் வாழ முடியும் என்றால் வேலைக்கு போவதில் தவறில்லை.
If it is just to raise the standard of living much higher,
ஆனால் உங்களை வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக வேலைக்கு நீங்கள் போனீர்களானால்
it may not be wise.
அது ஞானமாக இல்லாமல் இருக்கலாம்.
But children should not be neglected.
ஆனால் ஒரு காலம் பிள்ளைகளை நாம் ஒதுக்கிவிடக் கூடாது.
When children come home from school,
பிள்ளைகள் பள்ளியிலிருந்து விடுதி திரும்புகிறார்கள்.
No father or mother at home.
வீட்டுக்கு வந்து பார்த்தால் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை.
It's not a very happy situation.
அது நல்ல சந்தோஷமான ஒரு சூழ்நிலையே இல்லை.
Okay, if your parents are living with you or something, it's all right.
உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை பிள்ளைகளை பராமரிப்பதற்கு உங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தால் அது பரவாயில்லை.
But we must think of children. That's most important.
மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் பிள்ளைகளை குறித்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.
Children should not feel that you have neglected them.
நீங்கள் அவர்களை அலட்சியப்படுத்தி விட்டீர்கள் என்பதை என்று அவர்கள் உணரக்கூடாது.
My wife resigned her job as soon as our first son was born.
எங்களுடைய முதல் மகன் பிறந்த உடனே என்னுடைய மனைவி தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்து விட்டார்கள்.
We didn't have much money, but we decided the home is important.
அந்த நாட்டில் அதிக பணம் எங்களுக்கு இல்லை என்று இருந்தாலும் நிலைமை இருந்தாலும் நாங்கள் தீர்மானத்தை எடுத்தோம்.
Today we don't regret it because all our four children decided to follow the Lord.
இன்றைக்கு அதை குறித்து எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஏனென்று சொன்னால் என்னுடைய நான்கு மகன்களும் தேவனை பின்பற்றுகிற சிஷ்யர்களாக இருக்கிறார்கள்.
கிறிஸ்தவர்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்யலாமா? மருத்துவர்கள் ஆலோசனையின்படி கிறிஸ்தவர்கள் கருச்சிதைவு அபார்ஷன் செய்யலாமா?
There's nothing wrong in family planning because it is preventing conception.
குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்வதிலே தவறு இல்லை. ஏனென்று சொன்னால் கர்ப்பம் தரிப்பதை அது தடுத்து நிறுத்துகிறது.
We may not be able to take care of so many children financially or other reasons.
அதிக பிள்ளைகளை பெறும்பொழுது அவர்கள் எல்லாரையும் பராமரிப்பது கூடாத காரியமாக கஷ்டமாய் மாறிவிடுகிற நிலைமை சிலருக்கு இருக்கிறது.
Mothers may not be healthy enough to take care of any.
அல்லது அதிக குழந்தைகளை பெறுவதற்கு போதுமான ஆரோக்கியம் ஒரு தாய்க்கு இல்லாமல் இருக்கலாம்.
But we must not kill a child that has already been conceived in the womb.
ஏற்கனவே கர்ப்பம் தரித்த பிள்ளையை நாம் கொலை செய்ய கூடாது.
The only situation where that can be done is where medically if it's not done the mother will die.
மருத்துவபூர்வமாக இந்த கருச்சிதைவு செய்யாத பட்சத்திலே தாய் மரித்துடுவாள் என்ற நிலையை தவிர வேறு எந்த நிலையிலையும் கருச்சிதைவு செய்து கொள்ள கூடாது.
That's the only situation.
அந்த சூழ்நிலை மட்டுமே செய்து கொள்ளலாம்.
Even then it's better to consult a second doctor and not just go with one doctor's opinion.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நீங்கள் ஆலோசனை பெற்ற மருத்துவரை காட்டில் வேறு ஒரு மருத்துவரிடத்தில் போய் இரண்டாவது ஆலோசனை பெறுவது நல்லது.
In our country doctors are just ready to do abortion.
நம்முடைய நாட்டிலே எந்த நேரத்திலேயும் கருச்சிதைவு செய்வதற்கு மருத்துவர்கள் தயாராக இருக்கிறார்கள்.
So pray about it and don't be in a hurry to.
ஆகவே இதை குறித்து ஜெபியுங்கள். அதை செய்து கொள்வதிலே நீங்கள் அவசரப்பட வேண்டாம்.
மனைவி என் பெற்றோரை என் வீட்டில் வைக்க விருப்பப்படாத பொழுது மகன் என்ற முறையில் என்னுடைய கடமை என்ன?
Yeah, this is a very difficult thing if you have a difficult wife.
ஒரு கடினமான மனைவி இருப்பார்கள் என்று சொன்னால் அது கஷ்டமான ஒரு காரியம்தான்.
If you are more than one son, then of course parents can have an option to stay in different sons' homes.
உங்களுக்கு ஒரு மகனுக்கு மேலான பிள்ளைகள் இருக்கும்போது
you got other brothers.
உங்களுக்கு மற்ற சகோதரர்களும் இருக்கும் பொழுது நீங்கள் அப்படி தீர்மானிக்கலாம். பெற்றோர்கள் உங்கள் சகோதரர்களுடைய வீட்டிலேயே போய் தங்குவதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு
இருக்கிறது.
அப்பா அம்மாவுக்கு நீங்கள் தான் ஒரே மகனாக இருப்பீர்கள்
என்றால்
பெற்றோரை பராமரிப்பதற்கு உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது.
When I said earlier that a man must leave father and mother, it's an emotional attachment I'm talking about.
ஏற்கனவே நான் கடந்த செய்தியிலே தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து என்று சொல்லும்பொழுது ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பிலிருந்து தான் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்கிறேன்.
You don't let a father and mother interfere in your life and run your home.
அதனுடைய பொருள் என்னவென்றால் உங்கள் தகப்பனும் தாயும் உங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு அவர்கள் அதிலே குறுக்கிடக் கூடாது என்பதுதான் அதனுடைய அர்த்தம்.
But you must honor them all your life.
ஆனால் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக உங்கள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும்.
If they are sick you must take care of them.
அவர்களுக்கு வியாதிப்பட்டால் நீங்கள் அவர்களை பராமரிக்க வேண்டும்.
If they are in financial need you must provide for them.
அவர்களுக்கு பொருளாதார தேவை ஏற்படுமாயின் நீங்கள் அதற்கு உதவி செய்ய வேண்டும்.
And if they are sick and helpless you may have to bring them to your house and look after them.
அவர்கள் வியாதிப்பட்டால் நீங்கள் அவர்களை உங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து உங்கள் வீட்டிலே வைத்து உங்கள் அப்பா அம்மாவை கவனிக்க வேண்டும்.
That is a godly thing to do.
இதுதான் செய்வதற்கு தேவுக்குள்ள ஒரு காரியம்.
When Jesus was hanging on the cross he thought of his mother.
இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய தாயாரை பார்த்தார்.
Because Joseph had died.
யோசேப்பு மரித்து விட்டார்.
Even though Jesus had four younger brothers, because he was the eldest, he thought of his mother.
இயேசுவுக்கு நான்கு சகோதரர் இருந்தாலும் கூட இயேசு மூத்த மகனாக இருந்தபடினாலே தன்னுடைய தாயை குறித்து எண்ணி பார்த்தார்.
So you must lovingly tell your wife that see God will bless us if we do obey his word.
ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய அப்பா அம்மா என்னுடைய அப்பா அம்மாவை நாம் பராமரிக்கும் பொழுது தேவன் ஆசீர்வதிப்பார் என்று அன்போடு சொல்ல வேண்டும்.
And when parents are helpless, what should we do?
அப்பா அம்மா உதவியற்றவர்களாக இருந்தால் நாம் என்ன செய்ய முடியும்?
But when your parents come and live with you,
அதே சமயத்தில் உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய வீட்டிலே வந்து வாழ்ந்தார்கள் என்றால்,
you must tell your mother especially not to interfere in the running of the house.
குறிப்பாக உங்களுடைய தாயினிடத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும், என்னுடைய குடும்பங்களிலே காரியங்களிலே வந்து நீங்கள் குறுக்கிடுதல் கூடாது என்று சொல்ல வேண்டும்.
Because a lot of problems come because the mother starts interfering in the things in the house.
குடும்பத்தில் உள்ள காரியங்களிலே தாயார் உங்களுடைய அம்மா குறுக்கிடுவதனாலே பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது.
And that is sometimes the reason why wife says I can't handle it.
இது நிமித்தமாகத்தான் உங்களுடைய அப்பா அம்மாவை நம்முடைய வீட்டில் வைத்துக் கொள்ள முடியாது என்று மனைவி எதிர்க்கிறார்கள்.
She can't tell your mother that, so you must tell your mother that.
உங்களுடைய மனைவி உங்களுடைய அப்பா அம்மாவிடத்தில் சொல்ல முடியாது, ஆகவே நீங்கள் தான் அதை சொல்ல வேண்டும்.
See, I want to take care of you, but please, you know, just let my wife run the matters in the house.
அம்மா, உங்களை நான் பராமரிக்க விரும்புகிறேன், ஆனால் இந்த குடும்பத்தை எப்படி நடத்துவது என்பதற்கு மனைவிக்கு நீங்கள் குறுக்கிட வேண்டாம், அது உங்களுக்கு சுதந்திரம் கொடுங்கள் என்று சொல்ல வேண்டும்.
And pray and God will help you.
உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, தேவனுடைய ஜெபியுங்கள்.
But it's a great sin to neglect old parents who need your physical or financial help.
உங்களுடைய பெற்றோர் வயதாகும் பொழுது அவர்களை நீங்கள் அலட்சியப்படுத்துவதோ கண்டுகொள்ளாமல் பராமரிக்காமல் இருப்பது அது பாவம். ஆகவே நீங்கள் கண்டிப்பாக அவர்களை பார்க்க வேண்டும்.
Read in the book of Proverbs, it says such children will be cursed who don't take care of their old parents.
வயதான பெற்றோர்களை கவனிக்காத பிள்ளைகள் சபிக்கப்படுவார்கள் என்று நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம்.
That's a very serious sin.
அது சீரியஸான ஒரு பாவம்.
கணவனும் மனைவியும் இருவரும் நன்றாக ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் வரை கருத்தரித்தலை தள்ளி போடலாமா?
I don't advise postponing if it is to get to know each other better.
ஒருவர் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கற்பந்தரித்தலை தள்ளி போடுவது நான் ஆலோசனையாக கூற மாட்டேன்.
That can take 40 years.
40 வருடம் ஆகலாம் ஒருவரை அறிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு.
But if it is due to some other family situation or some other problem, then it is all right.
அல் வேறு பிரச்சனைகள் நிமித்தமாக வேறு சூழ்நிலை காரணங்கள் இருந்தால் நீங்கள் அதை தள்ளிப்படுவது தவறில்லை.
Maybe you don't have the finances right now or something like that.
போதுமான வருமானம் இல்லை என்று சொன்னால் பரவாயில்லை, நீங்கள் தள்ளிப்படலாம்.
அதிகமான தாம்பத்திய ஆசையை வைத்து மனைவியானவள் தன் கனவி ஆவிக்குரியவன் அல்ல என்று எண்ணலாமா?
See, it is because a man has strong sexual desire that he is a man.
ஒரு மனிதனுக்கு ஒரு வலுவான பாலியல் குறித்த ஒரு ஈர்ப்பு இருக்கிறதுனாலே தான் அவர் மனிதனாயிருக்கிறார்.
That's what makes him a man.
இதுதான் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுகிறது.
Otherwise he'd be a woman.
இல்லாவிட்டால் அவர் ஒரு பெண்ணாக இருப்பார்.
Do you want to marry a man who's like a woman?
ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு ஆணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறீர்களா?
I hope not.
அப்படி இல்லை என்று நான் நம்புகிறேன்.
You'll have so many problems.
அப்படியானால் எவ்வளவு பிரச்சனைகள் வரும் ஆண்மை குறைவினாலே.
God has made man with a strong sexual desire.
ஒரு வலிய பாலியல் சார்ந்த ஒரு விருப்பமுள்ளவனாய் தான் ஒரு ஆணை தேவன் படைத்திருக்கிறார்.
If you fight against it, you're fighting against God.
அதற்கு விரோதமாக நீங்கள் சண்டை போட்டால் நீங்கள் தேவனுக்கு விரோதமாக சண்டை போடுகிறீர்கள்.
It's not that man who produced it, it's God who gave him that.
மனிதனாக அதை உண்டாக்கி கொண்டதில்லை, அதை கொடுத்தது தேவன் தான்.
There are so many things which God has done, made in your husband or wife, you can't fight against that.
தேவன் எவ்வளவு காரியங்களை கணவன் இடத்திலோ மனைவியிடத்திலோ உண்டாக்கி இருக்கிறார், நாம் அதற்கு விரோதமாக நாம் சண்டை போடுவதில்லை.
Just like God has made the woman a weaker vessel.
ஒரு பெண்ணை பலவீனமான பாண்டமாக ஒரு ஸ்திரியை தேவன் உண்டாக்கி இருக்கிறார்.
So all the difficult physical jobs a man has to do.
ஆகவே கடினமான வேலைகளை எல்லாம் மனிதன் தான் செய்ய வேண்டும், புருஷன் தான் செய்ய வேண்டும்.
That is God's way.
அது தேவனுடைய வழி.
So you should not think that strong sexual desire means a lack of spirituality.
ஆகவே வலிய தாம்பத்திய உறவு கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் என்பது ஆவிக்குரிய தன்மைக்கு எதிரானது என்று நீங்கள் எண்ணக்கூடாது.
That is as foolish as saying if your husband is physically very muscular, does it mean he is unspiritual?
உங்களுடைய கணவன் சரீர பிரகாரமாக திடகாத்திரமா இருப்பதனாலே அவர் ஆவிக்குரியவர் அல்ல என்று நீங்கள் சொல்லிவிட முடியுமா?
That is a physical thing.
அது சரீர பிரகாரமான காரியம்.
Sexual desire is not a sinful thing if it is in marriage.
ஆகவே தாம்பத்திய உறவுக்குரிய விருப்பம் என்பது திருமணத்துக்குள்ளாக அது தவறில்லை.
The only place where it is sin is outside of marriage.
திருமணத்துக்கு வெளியே அப்படி ஆசை கொண்டிருப்பது தான் தவறு, பாவம்.
for a man and husband and wife to have sex a relationship 3 times every day is not a sin.
ஒரு கணவனும் மனைவியும் மூன்று முறை தாம்பத்திய உறவு கொள்வது ஒரு நாளிலே அதுவும் தவறு அல்ல.
There is no sin inside marriage.
திருமணத்துக்குள்ளாக பாவம் இல்லை.
It's just like eating 3 times a day.
ஒரு நாளிலே மூன்று வேளை நீங்கள் சாப்பிடுவது போல.
Or you eat once a day. That's up to you.
ஒரு நாளைக்கு ஒரு முறை சாப்பிடுவதோ மூன்று முறை சாப்பிடுவதோ அது உங்களை பொறுத்த காரியம்.
If you steal from somebody else, that's a sin.
வேறு ஒருவரிடத்திலிருந்து திருடி சாப்பிட்டால் அது பாவம்.
The desire for food,
ஆகாரத்தின் மேல் இருக்கக்கூடிய விருப்பம், தூங்க வேண்டும் என்ற விருப்பம்,
and sex,
தாம்பத்திய உறவு கொள்ள வேண்டும் என்ற விருப்பம்,
three normal desires that God has given to all human beings.
எல்லா மனுஷர்களுக்கும் தேவன் கொடுத்ததான ஒரு விருப்பம் தான் அது.
So just like a desire for food, God has also given a desire for sex.
சாப்பிட வேண்டும் என்ற ஆசையே போல தான் தாம்பத்திய உறவு கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் தேவன் மனிதருக்கு கொடுத்தார்.
That was created before sin came into the world in Genesis 1.
ஆதியாகமம் 1 ஆம் அதிகாரத்திலே பாவம் உலகத்திலே பிரவேசிப்பதற்கு முன்பதாகவே தேவன் அதை உண்டாக்கியிருக்கிறார்.
God told Adam and Eve, "Be fruitful and multiply."
நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆண்டவர் ஆதாமிடத்திலே சொன்னார்.
How were they supposed to multiply?
எப்படி அவர்கள் பலகி பெருக முடியும்?
Before sin came into the world.
பாவம் உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாக.
Just by shaking hands or something?
கரங்களை குலுக்குவதன் மூலமாய் பலகி பெருக முடியுமா?
No.
இல்லை.
He created the sexual function and that's how they were to have children.
தாம்பத்திய உறவு என்கிற காரியத்தின் மூலமாக தான் அவர்கள் பிள்ளைகளை பெற முடியும், பலகி நிரப்ப முடியும்.
And he said it is very good in Genesis 1:31.
ஆதியாகமம் 1 ஆம் அதிகாரம் 31 ஆம் வசனத்தில் அது மிகவும் நல்லது என்று கண்டார்.
So sex is very good if it is in marriage.
ஆகவே திருமணத்துக்குள்ளாக தாம்பத்திய உறவு என்பது மிகவும் நல்லது.
Outside of marriage is a terrible sin.
திருமணத்துக்கு வெளியே என்று சொல்வது அது பயங்கரமான பாவம்.
It's such an evil sin that God said you must stone such people to death.
இப்படிப்பட்ட பாவம் எவ்வளவு கொடிது என்று சொன்னால் அப்படிப்பட்ட பாவம் செய்தவனை கல்லெறிந்து கொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வெளியே தாம்பத்திய உறவு என்பது பாவம்.
It's very good in marriage and very evil outside marriage.
திருமணத்துக்குள்ளாக அது மிகவும் நல்லது, திருமணத்துக்கு வெளியே அது மிகவும் மோசமானது.
Okay.
சரி.
சட்டப்படி பிரிக்கப்பட்ட கணவன் அல்லது மனைவி இரண்டாவது திருமணம் செய்யலாமா?
No.
இல்லை.
Because the Bible is very clear in Matthew chapter 5.
மத்தேயு 5 அதிகாரத்திலே வேதம் தெளிவாக அதை சொல்கிறது.
That anyone who does that
அதை செய்கிறவன்
committing adultery. The verse is Matthew. Jesus spoke about it very clearly in Matthew's gospel in chapter 5.
மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரத்திலே மிகவும் தெளிவாக இயேசு அதை பேசி இருக்கிறார்.
He says verse
32 32
If anyone divorces his wife except for the cause of unchastity makes her commit adultery and whoever marries a divorced woman commits adultery
தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபசாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான் அப்படி தள்ளி விடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபசாரம் செய்கிறவனாய் இருப்பான்
So there are two things there
அவை இங்கே இரண்டு காரியங்கள் இருக்கிறது
that you can put away a woman in divorce if there's immorality there
விபசாரம் என்ற காரியம் காணப்படும் பொழுது விவாகரத்தின் மூலமாக மனைவி தள்ளி விடலாம்
but when it comes to marriage
திருமணம் என்று வரும்பொழுது
says whoever marries a divorced woman it's adultery
விவாகரத்து செய்யப்பட்ட எந்த ஒரு பெண்ணையும் திருமணம் செய்கிறவன் அவளோடு கூட விபசாரம் செய்கிறான்
there are some rare cases where for the sake of security a helpless girl may need to get married
ஆனால் சில அரிதான இடங்களிலே ஒரு பாதுகாப்பற்ற ஒரு பெண்ணுக்கு நாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கிறது விவாகரத்து செய்தாலும் தனியாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு
I would say to such a person to go for counseling to a godly person and decide what to do
அப்படிப்பட்ட நபருக்கு நான் என்ன சொல்வேன் என்று சொன்னால் தேவபக்தியுள்ள ஒரு மனிதரிடத்திலே ஆலோசனை பெற்று நீங்கள் செய்யலாம்
even in some special case if a marriage is for the protection of the woman
ஒரு திருமணம் என்பது விவாகரத்து செய்த ஒரு பெண்ணுடைய பாதுகாப்புக்காக மீண்டும் திருமணம் செய்வார்களேயானால்
it should be done in a court never in a church
அது சபையிலே அப்படிப்பட்ட திருமணம் செய்யக்கூடாது அவர்கள் வழக்கு மண்டலத்திலே அல்லது பதிவாளர் இடத்திலே போய் அதை செய்து கொள்ளலாம்
it's something like god's second best it's not god's best
அது தேவனுடைய மேன்மையான சித்தம் அல்ல அது இரண்டாவது இருக்கக்கூடிய அவருடைய அனுமதிக்கப்பட்ட சித்தம் என்று சொல்லலாம்
sometimes it may be
சில சமயத்திலே அது நன்மையானதா இருக்கும் சில சமயத்திலே அது தேவையா இருக்கிறது
okay
சரி
நான் காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் என் மகனையோ அல்லது மகளையோ காதலித்து திருமணம் செய்ய அனுமதிக்கலாமா நான் இளவயதில் செய்த பாவங்களை என் பிள்ளைகள் செய்யும் பொழுது நான் அவர்களை எப்படி கண்டிப்பது
நோ see we have may have learned from our mistakes in our younger days
நம்முடைய வாலிப நாட்களிலே செய்த தவறுகளின் மூலமாக நாம் பாடங்களை கற்றுக்கொண்டிருந்திருக்கலாம்
supposing I was a pickpocket in my younger days
உதாரணமாக என்னுடைய வாலிபர் நாட்களில் நான் ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிறவனா இருந்திருக்கிறேன்
I have repented now.
நான் இப்போ மனம் திரும்பி விட்டேன், மாறி விட்டேன்.
So should I allow my son to be a pickpocket now?
இப்போ என்னோட மகனை பிக்பாக்கெட் அடிப்பதற்கு அனுமதிக்கலாமா?
No, I say it's evil.
இல்லை, அது தீமையானது.
I mean, just because I did something stupid, I don't want you to do it.
நான் ஏதோ புத்தியமாய் செய்து விட்ட அப்படினாலே உன்னையும் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன்.
So there are many foolish things we may have done which we don't want our children to do.
நாம் பல புத்தியமான காரியங்களை செய்திருக்கலாம், ஆனால் நம்முடைய பிள்ளைகள் அதை செய்ய கூடாது.
And when it comes to love marriage,
காதலித்து திருமணம் செய்கிறது என்பது வரும்பொழுது,
to marry somebody you love is not wrong if the other person is spiritually minded.
மற்ற நபர் ஆவிக்குரிய சிந்தை கொண்டவர்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் நேசித்து திருமணம் செய்வதிலே தவறில்லை.
There is a equal yoke there.
அங்கே இருவருக்கும் பொருத்தம் இருக்குமேயானால்,
if there is a similarity in economic level and social level,
பொருளாதாரத்திலே ஒரு ஒப்புமை, அவருடைய சமூக ரீதியிலே ஒரு ஒப்புமை இருக்குமானால்,
educational level,
படிப்பு சம்பந்தமாய் பொருத்தம், பொருளாதார பொருத்தம், சமூக பொருத்தம்.
If there is an affection, there's nothing wrong in getting married.
அதே சமயத்திலே ஒருவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது சொன்னால், அந்த ஈர்ப்பின் அடிப்படையிலே திருமணம் செய்வதிலே தவறில்லை.
Okay.
சரி.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோகபிதாவே,
help us to glorify your name in our married lives.
எங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்.
So many difficult situations many people face.
ஆண்டவரே, எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய முடியும்.
Thank you, there's wisdom with you.
ஆண்டவரே, நீர்,
there is wisdom with you.
ஆண்டவரே, உம்மிடத்தில் எப்பொழுதே ஞானம் இருக்கிறது. ஆண்டவரே,
and give it to us.
எங்களுக்கு ஞானத்தினை தருவீர். ஆண்டவரே,
Jesus name.
இயேசு நாமத்தில் பிதாவே,
ஆமென்.
ஆமென்.